الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما واغفر لهما جناح الذل من الرحمه وقل رب ارحمهما كما ربياني صغيرا. وقال ايضا يا ايها الذين امنوا قوا انفسكم واهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون.
صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم ما نحل واحد بلدا من نحل أفضل من أدب الحسن أو كما قال صلى الله عليه وسلم. قال عليكم الله سبحانه وتعالى قرونك وركابهم صلاة سلام سيد نبي محمد صلى الله عليه وسلم أورغل ميدهم அல்லாஹ்வின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுமனமாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹ்வுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபியாவுங்கள் தபவு தாபியங்கள் முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே வாழ்க்கையில் நடக்க நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனை உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். இத்தக்குள்வா அனைத்து மாற்றம் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்று உலகத்தில் மனிதர்களுடைய நிலைமைகளை கவனிக்கின்ற பொழுது மிகவும் பின்தங்கிய ஒரு நிலையில் இருப்பது பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில் இருக்கின்ற ஒரு உறவுமுறை. கண்ணியமானவர்களே, சமூகத்திலே நல்லவர்கள் உருவாகியதற்கும் அல்லாஹ்வுடைய நசீபு நாட்டத்துக்கு பின்னால் பெற்றோர்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள். தீயவர்கள் கெட்டவர்கள் பயங்கரமானவர்கள் உருவாகுவதற்கும் ஒரு வகையில் பெற்றோர்களுடைய பங்களிப்பு மிதமாகவே இருக்கின்றன. அந்த வகையில் கண்ணியமானவர்களே, என்னுடைய பிரசங்கத்துடைய தலைப்பை நான் ஆரம்பத்தில் சொல்லிக் கொண்டால் உற்சாகமாகவும் விழிப்புணர்ச்சியுடனும் கவனமாகவும் நானும் திருந்த வேண்டும் நல்லவனாக மாற வேண்டும் என்ற சிந்தனையில் நான் பேச முடியும். அதே சிந்தனையில் உங்களுக்கு பிரசங்கத்தை கிரகிக்க முடியும். கரீமன பதுபாவுடைய அந்த பிரசங்கத்துடைய நிலைமையில் அது சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை தான், வைதா குரி அல் குர்ஆனு ஃபஸ்தமிஊலா, குர்ஆன் ஓதி உங்களுக்கு காட்டப்பட்டால், குர்ஆனுடைய விளக்கங்கள் சொல்லப்பட்டால், ஃபஸ்தமிஊலஹு என்று அல்லாஹ் சொல்கிறார். இஸ்மஉ அல்ல ஃபஸ்தமிஊ, இஸ்தமஉ என்ற அரபு வார்த்தைக்கு கருத்து கிரகிப்பது. ஆனால் கேட்டுக்கொண்டு வேறு வேலை செய்வதற்கு பெயர் சமியார், இஸ்மஉ அதை வேறு வேலை செய்து கொண்டும் கேட்கலாம், இடைக்கிடையே தூங்கி விழுந்து கொண்டும் கேட்கலாம், பேசிக் கொண்டும் இடைக்கிடையே கேட்கலாம், எதையாவது நோண்டிக் கொண்டும் கேட்கலாம். சமயம் என்றால் நீங்கள் இதை மாத்திரம் கேளுங்கள், வேறு எந்த வேலையும் செய்யாமல். இந்த ஆயத் இறங்கியது ஹுத்துபாவை செவிமடுக்கும் கட்டளைக்காக வேண்டும். எந்த ஹுத்துபாக்களை கிரகிக்க வேண்டும், சிந்தனையில் பதித்து உள்ளத்தில் இறக்கி தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும். வெளிமாணவர்களே, பிள்ளைகளுக்கு பெற்றோர் செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகள், அதே போன்று பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமைகள், இரண்டையும் இன்றால் தான் இணைத்து பேசுவேன். எல்லோருக்கும் தேவை. இந்த சபையில் இரண்டு காரணம், பெற்றார்கள் பிள்ளைகள். இந்த இரண்டு தலைப்பை மட்டும் யாரும் வெளியே போக முடியாது. உலகத்தில் எந்த தலைப்புக்கு அங்கால் செல்வதாக இருந்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் மாத்திரம்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாமாக இருந்தாலும் தாய் இருக்கிறார், தந்தை இல்லாவிட்டாலும் தாய் இருக்கிறார். பெற்றார் பிள்ளை என்ற உறவில் வித்தியாசப்படுபவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். அவர் இருவருக்கும் பெற்றோர் கிடையாது, அவர்கள் தான் நம்முடைய பெற்றார்கள். அடுத்தது ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தந்தை கிடையாது, நாய் இருக்கிறது, தாய் இருந்தார்கள். எனவே இந்த உறவு இருக்கிறது மிக முக்கியமானது. அதனால நான் ஆரம்பத்தில் பேசுகிறேன். நினைவாளர்களே, குழந்தை பாக்கியம் என்ற அந்த பாக்கியத்தை நாம் சரியாக விளங்கவில்லை. சரியாக விளங்கியவர்கள், அந்த ஏக்கத்தில் இருப்பவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள். நபிமார்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் தாமதித்தது, அல்லாஹ் சோதித்தான். நபிமார்களுக்கு, ரசூல்மார்களுக்கு, குர்ஆனில் வரலாறு சொல்லப்பட்ட நபிமார்கள் கவலையை அல்லாஹ்விடம் முன்வைத்தார்கள், அழுதார்கள், துவா கேட்டார்கள். ஏன் தெரியுமா? அந்த குழந்தை பாக்கியத்துடைய மகிழ்ச்சியை அவர்கள் கண்கூடாக காண்கிறார்கள், அனுபவிக்க கிடைக்கவில்லை. என்னை சந்ததி இல்லாமல், பிள்ளை இல்லாமல், குழந்தை பாக்கியம் இல்லாமல் தனியாக வாழ்ந்து தனியாக மரணிக்க செய்து விடாது. பருதென்றால் தனி, பரம் தரை கிடையாது. துவா வீணாகவில்லை. பெருமாளுடைய துவா, நல்ல பிள்ளைகளைத்தா, குழந்தைகளைத்தா, சாலிஹான பிள்ளைகளைத்தா, பரிசுத்தமான மனமான தூய்மையான நல்ல பரம்பரையை தான் நபிமார்கள் அல்லாஹ்விடம் கேட்ட ஒரு பரிசு தான் இந்த குழந்தை பாக்கியம். அழைத்தார், அது கிடைத்தது சிந்திய வயதில் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். எப்படி கொடுத்தான்? குழந்தையையும் கொடுத்தான், குழந்தைக்கு பெயரையும் அல்லாஹ் வைத்து கொடுத்தான். அல்லாஹ்வினால் பெயர் வைக்கப்பட்ட ஒருவர் தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன். யஹ்யா, அவருடைய பெயர் யஹ்யா என்று அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை சரியாக புரியாத, விளங்காத குறைபாடு தான் சமூகத்திலே இன்று சில தீயவர்கள் உருவாகுவதற்கு நாம் வழிவகுக்கிறோம். அவர்களால் நாம் எப்படி கண்ணியமானவர்களே, பெற்றோருடைய தாயுடைய காலடியில் சுவர்க்கம் இருக்கிறது, இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது தந்தையுடைய, பெற்றோர் இருவருடைய காலடியிலும் சுவர்க்கம் இருக்கிறது. எப்படி ஒரு பிள்ளைக்கு பெற்றோரின் மூலம் சுவர்க்கம் போக முடியுமோ, பிள்ளையின் மூலமும் பெற்றோர்களுக்கு சுவர்க்க வாசல்கள் ஏராளமாக இருக்கின்றன. பெற்றோர்கள் பெற்றோரை கிடைத்தவுடன் சில மேலதிகமான நன்மைகளை பார்ப்பார்களா? செய்யாத நன்மைகள், கூடுதலான அன்னத்தைகள், வாழ்க்கையில் செய்த அமல்களை விட அதிகமான அந்தஸ்துகள். அல்லாஹ்விடம் கேட்பார்களா, இந்த அந்தஸ்து எல்லாம் எப்படி கிடைத்தது எனக்கு? நான் இந்த அந்தஸ்துக்குரியவன் அல்ல, இவ்வளவு பெரிய பதவிகளும் அந்தஸ்துகளும் எனக்கு எதனால் கிடைத்தது என்று அல்லாஹ்விடம் கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய பதில் என்ன தெரியுமா? வலதிக்க லக்க, உன்னுடைய மோசுக்கு பின்னால் உன்னுடைய குழந்தை உலகத்தில் இருந்து கொண்டு உனக்காக சித்திருப்பால் செய்து செய்து உன்னுடைய அந்தஸ்தை கூட்டியிருக்கிறார். நம்முடைய சொர்க்க அந்தஸ்தை நம்முடைய பிள்ளை கூட்ட வேண்டுமா? நல்ல பிள்ளையாக வளர வேண்டும், நல்ல பிள்ளையாக வளர வேண்டும். அதுக்கு நம்முடைய பங்களிப்பு தியாகம் முக்கியம், அர்ப்பணிப்பு முக்கியம். கனிமணங்களே, அமைப்பில் இரண்டு தலைப்புகளை இணைந்த முக்கியமான சில விடயங்களை நான் உங்கள் முன்னால் வைக்க இருக்கிறேன். எனவே கவனமாக வாழ்க்கையில் எனக்கு என்ன படிப்பில் என்ன தேவை என்ற சிந்தனையோடு கேட்டால் நம்முடைய வாழ்க்கை திரும்பும், நம்முடைய குடும்பம் சீராகும், நம்முடைய பிள்ளைகள் கண் குளிர்ச்சி உள்ள பிள்ளைகளாக மாறுவார்கள். குர்ரத்துல் அயின், கண் குளிர்ச்சி. இமாமிடம் கேட்டார்கள், இந்த கண் குளிர்ச்சி என்றால் இது மறுமையிலா துனியாவிலா? மறுமையிலா துனியாவிலா? சொன்னார்கள் இரண்டிலும் தான், ஆனால் துனியாவை அவர் மௌத்துக்கு முன்னால் காண்பார், பிள்ளைகளின் மூலம் கண்குளிர்ச்சியை உலகத்தில் காண்பார். எனவே கண்ணியமானவர்களே, குர்ஆனில் குழந்தைகளை அல்லாஹ் ஹிபா என்று சொல்கிறான். ஹிபா என்றால் அன்பளிப்பு, மிக விருப்பத்தோடு விருப்பத்துக்குரியவருக்கு அன்பாக கொடுக்கின்ற பரிசு. எகபுலிமையாவுனாசாபுலிமையாவுபோர், நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை அன்பளிப்பாகவும் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை அன்பளிப்பாகவும் மிகவும் துப்பரானவையினாக ஆண் பெண் குழந்தைகளை கலந்தும் அல்லாஹ் கொடுக்கிறான். அன்பளிப்பு. இன்னொரு ஆயத்திலே தீனா அலங்காரம், குழந்தைகள் கவர்ச்சி அழகு, பெற்றோர் பிள்ளைகளாக வாழுகின்ற பொழுது செல்கின்ற பொழுது அது ஒரு அழகு அல்ல, அழகு என்று சொல்கிறார். அழகும் கண்குளிர்ச்சியும் எப்பொழுது பிள்ளை தீனோடு வளர்க்கப்பட்டால், பிள்ளை தக்குவாவோடு வளர்க்கப்பட்டால், பிள்ளை நல்லவனாக வளர்க்கப்பட்டால் அழகு பாதுகாக்கப்படும், கண் குளிர்ச்சி பாதுகாக்கப்படும். இல்லாவிட்டால் கண்ணை மூடிக்கொண்டு வாழ வைப்பார், முகத்திலே கரியை போட்டுவார், தலை குனிய வைப்பார், சபையிலே தலை காட்டாமல் ஆக்குவார், ஊரிலே தலை காட்ட முடியாமல் ஆக்குவார், யாரிடத்திலும் முகம் காட்ட முடியாமல் ஆக்குவார். நம்முடைய பிள்ளையுடைய செயலார் கண் குளிர்ச்சியையும் கவர்ச்சியையும் அழகையும் பாதுகாப்பது தாய் தந்தை பிள்ளைகளுடைய மார்க்கப்பட்டில் இருக்கிறது. இதுதான் நான் சொல்ல வருகிறேன். எங்கிருந்து ஆரம்பிக்கிறேன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகள் பிள்ளைகள் பெற்றோர்கள் சகோதரர்கள் உறவினர்கள் சாட்சி மாமா மாமிமார்கள் இவர்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, அதில் பாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா பார்த்த வார்த்தை, பாத்திமா பாத்திமா அல்லாஹ்வை பயந்து கொண்டு பாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா இந்த புத்திமதியால் வளர்ந்ததனால் தான் சொர்க்கத்தில் பெண்களின் தலை. உங்களுக்கு ஒரு துவாவை காட்ட முடியாது, ரதியவர்களுடைய முழு துவாக்களையும் நீங்கள் புரட்டி பார்க்கலாம். ஓரிடத்தில் இந்த துவாவை உங்களால் காண முடியாது, என்னுடைய மகளை சொர்க்கத்து பெண்களின் தலைவியாக ஆக்கு. துவா செய்து அடைந்த பாக்கியம் அல்ல, பிள்ளையை தீனோடு வாழ வைத்து அடைந்த பாக்கியம். என்னுடைய பாத்திமாவுடைய வயிற்றில் பிறந்த ஹசனையும் ஹுசைனையும் என்னுடைய பேரன் குழந்தை அலியம்மா வண்ணம் இரண்டு பேரையும் சொர்க்க வாலிபர்களுக்கு தலைவராக ஆக்கு என்று நபியருடைய துவாவை உங்களால் காண முடியாது. அந்த பிள்ளையை நல்ல பிள்ளைகளாக தக்குவாவோடு வளர்த்து சொர்க்க வாலிபர்களுக்கு தலைமை தாங்குகின்ற பாக்கியத்தை அல்லாஹ்விடம் பெற்றுக் கொடுத்தார்கள். துவாவினால் வரும் வாயினால் பெற்ற வார்த்தை பாக்கியம் அல்ல, அவர்களை நல்லவர்களாக வளர்த்ததனால் கிடைத்த பாக்கியம். சொன்னார்கள் பாத்து நல்ல எல்லாரும் பார்த்து பாத்திமா அல்லாஹ்வை பயந்து கொள், நரகத்தை பயந்து கொள், அம்பிக்குள்ளே மினங்காக செய்யார். நான் நபி, உன்னுடைய தந்தை, நான் ரசூல் என்பதால் அல்லாவிடம் இருந்து உனக்கு நான் எதையும் பெற்றுத் தர முடியாது. நான் ரசூல் நபி என்பதால், நீ என்னுடைய மகள் என்பதால், என்னுடைய பெயரை வைத்து உனக்கு சொர்க்கம் போக முடியாது, உன்னுடைய சொர்க்கத்தை நீ தயாரித்துக் கொள். யாருக்கு? தன்னுடைய ஈரக்கொலை ஈரக்கொழுந்து என்று வர்ணித்த மகளுக்கு சொன்ன புத்திமதி, மகளுக்கு சொன்ன புத்திமதி. எனவே இதுதான் பிள்ளை வளர்ப்பு. வளர்த்தார்கள் கனிமடலை கண் குளிர்ச்சியாக வளர்த்தார்கள், தீனோடு வளர்த்தார்கள். அந்த பிள்ளைகளை கொண்டு இன்று வரைக்கும் நபியவர்களுக்கு பாராட்டு, நபியவர்களுக்கு பெருமை, நபியவர்களுக்கு பாக்கியம், நபிமார்களுக்கு கண்ணியமானவர்களே. எனவே இந்த பிள்ளை பாக்கியம் என்பது ஒரு முக்கியமான, அது இல்லாதவர்களிடம் சென்று கேட்டால்தான் அதனுடைய அருமை விளங்குகின்ற அளவுக்கு ஒரு உன்னதமான பாக்கியம். சரி, பிள்ளைகளை ஏராளமான கடமைகள் இருந்தாலும் அடிப்படை விடயங்களை நான் சொல்கிறேன். பிள்ளையை பெற்றெடுக்க முன்னால் திருமண பந்தத்தின் இளைய முன்னர் பிள்ளையுடைய உரிமை ஆரம்பிக்கிறது. குழந்தையுடைய உரிமை எங்க ஆரம்பிக்கிறது? திருமணம் முடிக்கும் பொழுது. நான்கு நோக்கங்களுக்காக பெண்கள் திருமணம் முடிக்கப்படுகிறது. மாளிகா, ஒளி ஜமாலிகா, ஒளி அசபிகா, ஒளி தீனிகா. பலத்துக்காக பெண் வீட்டில் என்ன சொத்து இருக்கிறது, என்ன காணி இருக்கிறது, இந்த பூமி இருக்கிறது, இந்த கடை இருக்கிறது, வீடு இருக்கிறது. கவர்ச்சியம் வேறு என்ன தண்ணிகள் இல்லாவிட்டாலும் இருந்தாலும் அழகு இருந்தால் போதும். அசபிகா, குடும்ப கௌரவம், பெரிய குடும்பம், கண்ணியமான குடும்பம், இந்த குடும்பத்தில் முடித்தால் எனக்கு ஒரு மதிப்பு என்ற ஒரு குடும்ப கௌரவம் தான் நோக்கம். தீனிகா, மார்க்கெட்டுக்காக. அந்த பெண் ஏழை குடும்பமாக இருக்கலாம், அது கூலித்தொழிலாளருடைய பிள்ளையா இருக்கலாம், விவசாயியுடைய பிள்ளையா இருக்கலாம், அது என்ன அன்றாடம் மூளை தூக்கிட்ட பாதுகின்ற நாட்டாமையுடைய பிள்ளையாக இருக்கலாம். தக்குவாதாரி, தீன்தாரி, பக்குவமான பிள்ளை, ஒழுக்கமான பிள்ளை என்று அந்த மனைவியை தேர்ந்தெடுத்தால் வழி தீனிகா, தீனிக்காக வென்று மடங்குறது. பிதாக்கு தீன் கரிப சேதாக்கு. தீனுடைய பெண்ணை தேடி கரம்படி உன்னுடைய வாழ்க்கை செழிப்பாகும், இல்லாவிட்டால் நீயே உன்னுடைய கையால் மண்ணை அள்ளி மண் வாரி உடைய தலையை போடுவது போன்று, மண்ணை வாரி போடுவது போன்று. எங்கிருந்து ஆரம்பிக்கிறது பிள்ளையுடைய உரிமை? அந்த பிள்ளையுடைய தாயை தேர்ந்தெடுப்பதில். சாலிஹாவான நல்ல பெண்ணை மனைவியாக வாழ்க்கை மனைவியாக தேடுவது தீனை மையமாக விட்டு சாலிஹான பிள்ளைகள் கிடைப்பதற்கு அடிப்படை ஒரு அத்திவாரம். பிள்ளை பிறந்தால் அழகான பேர், பேரை வைத்து விட்டு அர்த்தம் கேட்பதல்ல, அர்த்தத்தை கேட்டு விட்டு பேரை வைப்பது. எங்காவது பார்க்க யாரையாவது பேரை கேள்விப்பட்டு என உலகத்தில் பிரசித்தி பெற்றவருடைய பேரை வைத்து விட்டு பிள்ளைக்கு மூன்று நான்கு வயது சென்ற பிறகு என்னுடைய பிள்ளைக்கு என்ன பெயர் என்று அர்த்தம் என்று கேட்பதல்ல, பிள்ளைக்கு அர்த்தம் உள்ள பெயர்களை வைப்பது, அழகான பெயர்களை வைப்பதை கூட இஸ்லாம் அழகான முறையில் வழிகாட்டியிருக்கிறது. கனிமல்லே, அடுத்தது அதபகு, அழகான பெயர், நல்லொழுக்கம். நல்லொழுக்கம் எங்கிருந்து வருகிறது? நல்லொழுக்கம் வாழ்க்கை முன்மாதிரியிலிருந்து. வெறும் புத்திமதி, வெறும் ஏற்றி, வெறும் கண்டனம், வெறும் கண்டிப்பு, வெறும் என்ன இறுக்கமான கட்டுப்பாடான வழிகளாசல் அல்ல நம்முடைய முன்மாதிரி. நம்முடைய முன்மாதிரி நபியவர்களுடைய குழந்தைகள், சல்லல்லாஹுடைய குழந்தைகள் எப்படி அந்த நபியவர்களுடைய சாயலிலே வளர்ந்தார்கள்? தொழும் பொழுதும் பிள்ளைகள் பக்கத்தில், சில பேர பிள்ளைகளை சுமந்து கொண்டு கொண்டிருக்கிறார்கள். என்ன தொழும் பொழுது உள்ளே கொடுத்த பிள்ளை விளையாடினால் தொந்தரவாக இருக்கும், சிரமமாக இருக்கும், சிந்தனை மாறும் என்று நபியவர்கள் பார்க்கவில்லை. என்னுடைய தொழுகை அந்த சின்ன குழந்தை என்னோடு சேர்ந்து பார்த்து படிக்கட்டும். முன்மாதிரி தொழுகையாளியாக நாம் மாறித்தான் பிள்ளையை தொழுகையாளியாக மாற்ற முடியும். நாம் குரானை கையில் எடுத்து ஓத ஆரம்பித்து விட்டு பிள்ளைக்கு குரான் எடு என்று சொல்ல தேவையில்லை, பிள்ளை எடுக்கும். நாம் கையிலே போனையும் ரிமோட்டையும் வைத்துக் கொண்டு பிள்ளைக்கு குரான் எடுக்க சொல்வது அது ஒரு சீரான புத்தி உள்ள ஒரு தன்மை அல்ல. நம்முடைய கையில் குரான் இருந்தால் பிள்ளைக்கு சொல்ல தேவையில்லை, நம்முடைய கையிலும் சிக்கர் தேவைக்கு தன்மை இருந்தால் பிள்ளைக்கு சொல்ல தேவையில்லை. அதான் சொல்லப்பட்ட நாம் மசீதை நோக்கி நடந்தால் நம்முடைய பிள்ளை நம்முடைய கையை நம்முடைய விரலை குடித்துக் கொண்டு சுற்றிக் கொண்டு மசீதிக்கு வருவான். வீட்டிலே பெண்கள் முசல்லாவை விரித்தால் பிள்ளை வீட்டிருக்கின்ற மகள் முசல்லாவை விரிப்பாள். சட்டம் போட்டுவிட்டு கட்டளை இட்டுவிட்டு நாம் ஆறு செய்வதனால் தான் நாமும் திருந்துவதில்லை, நம்முடைய பிள்ளைகளும் திருந்துவதில்லை. முன்மாதிரி வாழ்ந்து காட்டி பிள்ளைகளை திட்டுவது. சில குழந்தைகளை தூக்கிக்கொண்டு சொல்லியிருக்கிறார்கள், சுஜூதுக்கு போகும் பொழுது முதுகலை ஏறி விளையாடுவார்கள். இது ஒன்று நமக்கு விளையாட்டு மாதிரி இருக்கும். அந்த பாட்டன் தொழும் பொழுது அந்த பேர குழந்தை விளையாட்டு பருவத்திலே அந்த தொழுகையை படிக்கிறது. பங்குபா செய்கின்ற பொழுது மக்கள் ஒத்திரையில விளையாடுவார்கள், சிறுவர்கள் ஓடி ஆடி விளையாடுவார்கள். ஒரு கட்டத்தில் மின்பரிலிருந்து இறங்கி வந்து மின்பரிலிருந்து பங்குபாவை இடையிலே நிறுத்திவிட்டு இடையிலே இறங்கி வந்து பேர குழந்தையை தூக்கி கொண்டு வந்து மின்பர் படியிலே உட்கார வைத்துவிட்டு பொத்துபாவை தொடர்ந்தார்கள் என்றார். படிப்பினை காத்து படிக்கின்ற பாடம் தான் இது. வெள்ளிமானவர்கள் எனது அழகான ஒழுக்கம், நல்லொழுக்கம், நல்ல புத்திமதிகள், அழகான இரக்கமான நளினமான வார்த்தைகள், கடினமான வார்த்தைகள் சாபம் அல்ல. இதனுடைய பிரதான தலைப்பு பிள்ளைகளுக்குடைய கடமையை நல்லொழுக்கம், நல்லொழுக்கத்தை கொடுத்து விட்டு போனால் எங்குமே நம்முடைய பிள்ளையை நம்பி விடலாம். எந்த இடத்துக்கு போனாலும் அல்லாவுக்கு மாறு செய்ய மாட்டார், நமக்கு கெட்ட பேரை தர மாட்டார். எல்லாவிட நடிப்பான், நமக்கு முன்னால் நடிப்பான், நமக்கு முன்னால் நடிப்பான். தலைமையில் இருந்தால் அவருடைய திருநீர்களை காட்டிவிடுவார். அழகான முன்மாதிரியான அழகான இரக்கமான நளினமான வழிகாட்டல் வழிகாட்டல். யாரோ ஒரு வாலிபர், யாரோ ஒரு வாலிபர் மசீதியில் வந்து நிகழ்ச்சாரத்திற்கு அனுமதி கேட்டார். இந்த சம்பவத்தை பாருங்கள், நபியருடைய பிள்ளையும் அல்ல, சகோதரரும் அல்ல, உறவினரும் அல்ல, யாரோ ஒரு வாலிபர், வாலிபம் ஒருத்தால் மசீதியிலே வந்து குரான் இறங்குகின்ற நபியவர்களிடம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விபச்சாரம் செய்வதற்கு லைசன்ஸ் ஆருங்கள். எப்படி கேள்வி சிந்திச்சு பாருங்க. தனிமை தினாவுக்கு பக்கத்தில் போக வேண்டாம் என்று குரான் ஆயத்தில் இறங்கிய நபியிடம் மஸ்ஜிதிலே அல்லாஹ்வுடைய மாளிகையில் ஹரம் ஷரீஃபுக்குள் புனித ஸ்தலத்திலே மெஹ்ராம் மின்பருக்கு பக்கத்தில் முஸல்லாவுக்கு அருகில் தினாவுக்கு வைத்தாருங்கள். தினாவுக்கு பக்கத்தில் இருக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்ட நபி அவர்களிடம் என்ன செய்திருக்க வேண்டும்? யாரோர் வாலிபர் இவரை பாருங்கள், குர்ஆன் இறங்கி என்னிடம் வந்து நபியிடம் வந்து மஸ்ஜிதிலே வந்து அல்லாஹ்வுடைய வீட்டில் வந்து மெஹராபுக்கு பக்கத்தில் மின்பருக்கு பக்கத்தில் ஒரு வகையினது மத்தியுடைய மெஹராபுக்கு மின்பருக்கும் நபியுடைய வீட்டுக்கும் மத்தியுடைய ரவுதற்கும் நின்றையாவது ஜன்னா சொர்க்க பூங்கா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹஜ் உம்ராவுக்கு போனவன் தெரியும் அந்த வெயிட் காப்பட் என்று சொல்வார்கள், அந்த அந்த இடத்துக்கு சொல்வதற்கு வரிசை நிற்பார்கள் சொர்க்கத்து பூங்கா. அந்த இடத்திற்குள் தான் அந்த முசல்லா வருகிறது. நபியோடு அது பேசுகின்ற இடம் சொர்க்கத்து பூங்காவுக்குள்ளே வந்து தினாவுக்கு கண்டது சொல்ல வருகின்ற விடயம் தெரியுமா? எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் நம்முடைய அழகான நளினமான இரக்கமான பண்பாடான பேச்சு அவர்களுக்கு இருக்கும். அடிப்பதும் பத்துவா செய்வதும் ஏற்றுவதும் இல்லை. அந்த வாலிபோட கண்ணியமானவர்களே கேட்டார்கள், மகரமான பெண்களை சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். மகரமான பெண்களை ஒவ்வொன்றாக சொல்லி இந்த பெண்ணுடன் யாராவது பிரச்சாரத்தில் தாயுடன் சாட்சியுடன் மாமியுடன் சகோதரியுடன் மகளுடன் உடைய மகரமான பெண்கள் எல்லோரையும் சொல்லி கேட்டார். தினா செய்வதற்கு நீ அனுமதி கொடுப்பாயா? இல்லை, கொடுக்க மாட்டேன். அப்படி என்றால் நீ இந்த செயலை செய்ய விரும்புகின்ற தயாராகின்ற பெண்ணும் யாரோ ஒருவருடைய உறவுக்காரன் என்றால் அவர்களை விரும்ப மாட்டார்கள் அல்லவா? அழகான புத்திமதி அல்லாஹும் நம்பவும் ஒத்தகையர் கல்வவும் மகாசின் கர்ஜவும் தங்களுடைய பாவத்தை மன்னி இவருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்து இவருடைய கற்பை பாதுகாரு. ஹலாலான வழியில் மாத்திரம் இவருடைய ஆசையை தீர்க்கும் அந்த பக்குவத்தை கொடு. மூன்று துவா, பத்துவா செய்ய வேண்டிய நபர், அடித்து விரட்ட வேண்டிய நபர், சமூகத்தில் ஒதுக்கப்பட வேண்டிய நபர். சகாபாக்கடன் சொன்னால் தந்து வேலை உடம்பு வேறாக கலத்தி விடுவார்கள். என்னிடம் வந்து தினாவுக்கு அனுமதி கேட்கிறான், எவ்வளவு பெரிய இவருக்கு பெரிய தலக்கணம் திமிரென்றெல்லாம் பேசுவோம். கண்ணியமானவர்களே, நெஞ்சை தொட்டு துவா செய்தார்கள், அழகான புத்தி பதில் சொன்னார்கள். அந்த வாலிபர் சொல்கிறார், எனக்கு உலகத்திலே மிக பிடித்த இன்பமான மிக உவப்பான பாவம் விபச்சாரம். அன்று வரைக்கும் நபியவர்களுக்கு அழகாக புத்தி பதில் சொல்லி நெஞ்சை தடவி துவா செய்து அனுப்பியது முதல் உலகத்திலே எனக்கு மிக வெறுப்பான பாவம் விபச்சாரம். நபியருடைய அணுகுமுறை, யாரோ ஒரு வாலிபருக்கு இப்படி அணுகுமுறை என்றால் நம்முடைய பிள்ளைக்கு என்ன அணுகுமுறை? பதிவாவா ஏற்றி அடி உதை இதனுடைய புத்திமதியா? பிள்ளை இரட்டிப்பாவ செய்வான், நமக்கு நம்மிடம் ஒரு ஒரு விரண்டாவாதத்துக்காக வேண்டி மாறு செய்வான். நாம் தான் கையாள வேண்டும். இந்த தலைப்பில் உதாரணத்தை சொல்லி அடுத்த தலைப்பை ஆரம்பிக்கிறேன். நல்லொழுக்கம் சிறந்த நன்கொடை என்றார்கள். பெற்றோர் பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற மிக சிறந்த அன்பளிப்பு நல்லொழுக்கம். துணியாவுடைய அமைப்பு செய்கிறோம், காணி பூமி சொத்து வீடு சேர்க்கிறோம், தவறல்ல. அது மாத்திரம் சேர்த்துவிட்டு தீன் இல்லாமல் ஈமான் இல்லாமல் தொழுகை இல்லாமல் தக்குவா இல்லாமல் நேர்மை இல்லாமல் பக்குவம் இல்லாமல் பிள்ளைகளை விட்டுவிட்டு போனால் நம்முடைய கபருக்கு கண்ணியமானவர்களே போதுக்கு பின்னால் நன்மைகளை எதிர்பார்ப்பது அசாத்தியமான விடயமாக இருக்கும். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி பெரிய ஒரு மேதை. நாம் மார்க்கத்திலே குர்ஆன் அதிபதி ஒளியில் நாம் பின்பற்றிய இமாம் ஷாஃபிஈ அவருடைய உஸ்தாத் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி திருப்பிராயத்தை தாண்டி காலிப பருவத்திலே ஆரம்ப கட்டம் தாயிடம் வந்து சொன்னார்கள், தாயே நான் டான்ஸ் படிக்க வேண்டும், மியூசிக் கிளாஸ் போக வேண்டும், இசை துறையிலே நான் பிரபலியம் அடைய வேண்டும், இசை படிப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்கள். யாரும் தாயிடம் பாடகராக வேண்டும், நான் ஒரு இசைக்கலைஞராக மாற வேண்டும், நான் ஒரு டான்சராக மாற வேண்டும், அந்த துறையிலே பிரசித்தி பெற வேண்டும் என்றார்கள். நம்மிடத்தில் ஒரு பிள்ளை தவறான வழியில் நடக்கிறதா நடக்க பார்க்கிறதா கேட்கிறதா எப்படி பேச வேண்டும் என்ன தாய்? கணவருடைய துணை இல்லாமல் வளர்த்த பிள்ளை, பிள்ளை பிறந்தவுடன் தந்தை பிரிந்து விட்டார் தாயை விட்டு, வரலாறு வருகிறது. சரியாக தியாகம் செய்து வளர்த்த பிள்ளை இப்படி கேட்கிறது, எவ்வளவு ஆத்திரப்பட வேண்டும், எவ்வளவு ஏற்ற வேண்டும், திருத்த வேண்டும், பதுவா செய்ய வேண்டும், உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு இப்படி கேட்கிறாய் அப்படி கேட்கிறாய் நீ என்னெல்லாம் பேசுவோம் இல்லை வழியிலே உட்கார வைத்தார்கள். நம்முடைய பிள்ளை இப்படி புத்திமதி சொல்லி எவ்வளவு எத்தனை தினங்கள் எத்தனை மாதங்கள் எத்தனை வருடங்கள் எத்தனை வயதாக இருந்த நம்முடைய பிள்ளை வழியிலே அமர வைத்தார்கள், சுத்தமிட்டார்கள், தலையை தருவினார்கள். மகனே பாடகனாக இசைக்கலைஞனாக டான்சராக மாறி அந்த துறையிலே பிரபலிய மனைவியுடைய நோக்கம் உனக்கு அந்த ரசிகர்கள் உருவாக வேண்டும், நீ உனக்கண்டு இளம் பெண்களோடு நீ ஆட வேண்டும் பாட வேண்டும், அந்த துறையை நீ இன்பமாக உன்னுடைய எதிர்கால கனவாக நீ பார்க்கிறாயா? அதை விட உன் உலகத்துக்கு முன்னே கொண்டு பயன் கிடைக்கக்கூடிய பிரயோசனம் கிடைக்கக்கூடிய ஒரு துறையை நான் உனக்கு சொல்லட்டுமா? நீ அந்த துறையில் ஈடுபட்டால் அன்பு மகனே உன்னை கொண்டு முழு உலக மக்களும் உன்னை கொண்டு பிரயோசனம் அடைவார்கள், உன்னை ஞாபகம் செய்வார்கள், உனக்கு துவா செய்வார்கள். அந்த துறையை நீ சேர்ந்தது நான் சொல்லுகின்ற புத்திமதி நீ கேட்பாயா? எப்படி சொன்னார்கள்? வழியிலே உட்கார வைத்து முத்தமிட்டு தலையை தடவி மகன் தவறு செய்ய முனைகிறான் அவனுடைய புத்தியால் அவனுக்கு விளங்கிய விளக்கத்தில் தாய் புத்திமதி சொல்கிறார், என்னம்மா சொல்லுங்கள் நான் செய்கிறேன். சொன்னார்கள், நீ குர்ஆனுடைய ஹதீஸுடைய இந்த அறிவை மார்க்க ஞானத்தை படி, அந்த மார்க்க ஞானத்திலே நீ ஈடுபடு, அதை கொண்டு முழு உலகத்துக்கும் அல்லாஹ் உன்னை கொண்டு பிரயோசனம் அடைய வைப்பான். தாயுடைய புத்திமதி எடுத்தார்கள். டான்சராக பாடகராக வர வேண்டியவர், ரவுடியாக வர வேண்டியவர், என்ன சமூகத்திலே அல்லாவுக்கு மாறுபாடு செய்கின்ற பாவத்தை தூண்டுகின்ற செயல்களில் ஈடுபட வேண்டிய பிள்ளை இன்று எப்படி மாறினார்? மாலிக் ரஹ்மத்துல்லாஹி மதீனாவில் இருக்கும் பொழுது வேறு யாரும் மார்க்க தீர்ப்பு வழங்க அனுமதி கிடையாது. மதீனாவுடைய பூமியிலே வாகனத்திலே பிரயாணம் செய்ய மாட்டார்களாம், எவ்வளவு தூரம் போகலாம் இருந்தாலும் நடந்துதான் போவார்களாம். இன்னொரு கருத்தில் பெருப்பக்கோள் கடக்க மாட்டார்களாம் மதீனாவுடைய அந்த மதீனாவுடைய அந்த பூமியிலே. கேட்பார்களாம், ஏன் வாகனத்தில் போக மாட்டீர்கள்? ஏன் செருப்பு போடாமல் நடக்கிறீர்கள்? இல்லை, நபி அவர்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புனித உடல் அந்த கபர் இருக்கும் பூமியில் வாகனத்தில் பயணம் செய்ய மாட்டேன், செருப்பு போட்டு நடக்க மாட்டேன். கண்ணியமானவர்களே, இப்படி இந்த பிள்ளையை மாற்றியது அந்த தாயுடைய அரவணைப்பும் அன்பான புத்திமதியும். இதுதான் தேவை, துவா தேவை. பார்வை இழந்தார்கள் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி. இமாம் புகாரி முஹம்மது பின் இஸ்மாயிலுடைய பேர் முஹம்மது. சிறுவயதில் பார்வை இழந்தார்கள். பார்வை இழந்தவுடன் தாய் தந்தையுடைய துவா எவ்வளவு சக்தி வாய்ந்தது. துவாவினால் நம்முடைய பிள்ளைகளை எங்கே கொண்டு போய் விடலாம்? பார்வை போய்விட்டது. இவர் வைத்தியரும் அல்ல, அந்த துறையிலே நிபுணத்துவம் பெற்றவரும் அல்ல. அல்லாஹ்வுடைய நம்பிக்கை தொழுகை அனைவரை துவா துவா செய்கிறார்கள். யாருடைய பிள்ளை பார்வை வர வேண்டும், அவருடைய பிள்ளை பார்க்க வேண்டும், அவருடைய எதிர்கால கூற நோக்குடன் கூற சிந்தையுடன் துவா செய்கிறார்கள். தொழுகை அழுகை துவா. பார்வை இழந்த பிள்ளை ஒரு நாள் காலையில் இரவு நேரம் கனவு காண்கிறார்கள். அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவிலே தோன்றுகிறார்கள். அந்த வரலாறு பதியப்பட்டிருக்கிறது. அவருடைய பிள்ளைக்கு பார்வை கிடைத்து நன்மாராயம் சொல்லப்படுகிறது. கண்ணியமான மூமின்களுடைய கனவு நன்மாராயம். காலையிலே பார்க்கிறார்கள், பிள்ளைக்கு பார்வை கிடைத்திருக்கிறது. சொல்ல வருகின்ற விடயம் என்ன தெரியுமா? தாய் தந்தையுடைய துவா நேரடியாக கபூல் ஆகும். அதை பத்துவாவாக செய்யாமல் துவாவாக பிள்ளைகளுக்கு நான் செய்கின்ற துவாவையும் பத்துவாவையும் அளந்து பார்த்தால் எந்த பகுதி அதிகம், எந்த பகுதி கூட, எந்த பகுதி பாரம் என்று ஒவ்வொருவர் செய்வீர்கள். துவாவை ஆரம்பியுங்கள். பிள்ளைகளுக்கு அதிகமா துவா செய்யுங்கள். நம்முடைய கண்குளிக்கு உள்ள பிள்ளைகளா மாறும். இறுதியாக நிமிடங்கள், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். கண்ணிமணங்களே, சுருக்கமாக இந்த தலைப்பை முன்வைக்கிறேன். பெற்றோர்கள் எப்படிப்பட்டவர்கள்? குமா ஜன்னத்துக்கு வனாரும். பெற்றோர்கள் தான் உன்னுடைய சுவர்க்கமும் உன்னுடைய நரகமும். எவ்வளவு முக்கியமானவர்கள்! இபாதத்துல்லா, அல்லாஹ்வுடைய இபாதத்துக்கு அடுத்தது அல்லாஹ் கடமை ஆக்கி இருக்கிறார். ஆரம்பித்தோதிய குரான் வசனம், அல்லாஹ் தாஅபுது இல்லாஹியா வபில் வாலிதைன் இஹ்சானா. இபாதத்துக்கு அடுத்த இலக்கத்தில், இரண்டாம் இலக்கத்தில் அல்லாஹ் சொல்கின்ற மிகப்பெரிய கடமை பெற்றோர்களுக்கு உபகாரம். பெற்றோர்களுடைய உபகாரம், பெற்றோர்களை பகைத்தால் எந்த துறையில் இருக்கலாம், எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய பணக்காரராக இருக்கலாம், எவ்வளவு பெரிய செல்வாக்குள்ளவராக இருக்கலாம், வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் கண்ணியம் கிடைக்காது. பெற்றோர்களை அவமதிப்பது கண்ணியமானவர்களே பெரும் பாவங்களில் ஒன்று. அக்பருக்கமாக இருந்தார்கள். பெரும் பாவத்திலே மிக உச்சகட்ட பெரும் பாவம். பெற்றோர்களை உபசரிப்பது இபாதத்துக்கு அடுத்தது. அனிஷ்குர்லி வழிவாளிதை, எனக்கு நன்றி செலுத்துங்கள். உங்களுடைய ரப்பாகி எனக்கு நன்றி செலுத்துங்கள் என்ன சொல்கிறார் வழிவாளிதை? இரண்டாவது நீங்கள் நன்றி செலுத்த வேண்டியவர்கள் உங்களுடைய பெற்றோர்கள். உபகாரம் செய்வார் ஏன் இருக்கிறோம்? கர்ப்பத்திலே சுமந்து சிரமத்தோடு பெற்றெடுத்திருக்கிறார். கர்ப்பத்தில் தாய் செய்கின்ற தியாகத்தை நாம் வயிற்றுக்குள் இருந்து கொண்டு கண்டிருக்க மாட்டோம். திருமணம் முடித்த நாம் நமது பிள்ளைகளை சுமந்த நம்முடைய மனைவிமாருடைய சிரமத்தை கண்டிருப்போம். நம்முடைய மனைவி நம்முடைய பிள்ளையை, நம்முடைய சகோதரி அவருடைய பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது நாம் கண்டிருக்கலாம். அதைத்தான் நாம் வயிற்றெடுக்கும் பொழுதும் பெற்றெடுக்கும் பொழுதும் அந்த தாய் சிரமப்பட்டார். கண்ணியமானவர்களே, ஒரு ஆய்வை மேற்கொண்டதாக ஒரு தகவல், ஒரு ஆய்வு தகவலை பார்த்தேன். அந்த வருத்தத்தை விளங்க வைப்பதற்கு இரண்டு கருத்துக்கள் சொல்கிறார்கள். தெரியுமா, ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது இந்த விடயத்தை நாம் சிந்தனை அளித்தாலே அனுபவம் தாய் தந்தையுடைய மனதை நோகடிக்க மாட்டோம். பெற்றெடுக்கும் பொழுது வருகின்ற வருத்தம் நோவினை ஒரு மனிதனுடைய உடம்பில் நூறு எலும்புகள், நூறு முள்ளுகள் ஒரே கலவையில் உடையும் பொழுது வருகின்ற வருத்தம். நூறு முள்ளுகள் ஒரே கலவையில் உடையும் பொழுது என்ன வருத்தம் வருமோ அதுதான் ஒரு தாய் குழந்தையை பிறக்கவைக்கும் பொழுது வருகின்ற வருத்தம். ஆய்வை முன்வைத்திருக்கிறார்கள். அதுக்கு அல்லாஹ் சொல்கிறார், சிரமத்தோடு கற்பத்தில் சுமந்தால் சிரமத்தோடு பிரசலித்தால் விளங்க வேண்டும். தாய்நந்தேரி பகைத்து கண்ணிமணி வாழ்கிறோமா? அவருடைய மூத்துக்கு போய் அவர்களை மறந்து விட்டோமா? அவருடைய கபர் எங்க இருக்கிறது என்று எந்த இடத்தில் இருக்கிறது தெரியாதா? துப்பாக்கியசாலிகள் நாம். நபி அவர்கள் கூட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தாயுடைய கபரை நீண்ட சிரமத்துக்கு மத்தியில் செல்ல வேண்டிய ஒரு பாதையிலே செல்ல வேண்டும் தாயுடைய கபருக்கு சென்று தியாரத்தை செய்து அழுதார்கள். பக்கத்தில் இருக்கின்ற சகாபாக்களும் நபி அவர்களுடைய அழுகையை பார்த்து அழுதார்கள் என்று வரலாறு பதிந்து வைத்திருக்கிறேன். பெற்றோர்களை கவனிப்போம். பெற்றோர்களை கவனிப்பது எவ்வளவு முக்கியம்? சில விடயங்களை சொன்னேன். பெற்றோர்களை ஒதுக்குவது தியாகத்தினருடைய அடையாளம். ஆணுக்கு வந்திருக்கிறது, பெண்ணுக்கு வந்திருக்கிறது, அது நான் சதீகாவோ வாக்காபா. தாய் தந்தையை பெற்றோரை ஒதுக்குவான், நண்பரை நெருக்குவான். நண்பர் சொல்கின்றபடி கேட்பான், பெற்றோர் சொல்கின்றபடி கேட்க மாட்டான். அந்த கணிதன் அவர் சொல்லப்பட்டா ஒரு ஒரு பெண் தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பான் என்றால் என்ன? பிள்ளை தாய் தந்தையை ஆட்டி படைக்கும், கட்டுப்படுத்தும். கிராமத்தினுடைய அடையாளம். இறுதியாக நீமனுடைய பெரிய தலைப்பு, ஒரு சில விடங்களை தேர்ந்து பிடிக்க முடியாது. இரண்டு தலைப்பையும் இணைப்பது நான் நினைத்தேன். பெற்றோரை அவமதிப்பது, அவமதிப்பதற்கு சுத்தமாக மதிப்பதற்கு நான் என்னுடைய கருத்தாக நான்கு விடயங்களை முன்வைக்கிறேன். இறுதியாக சொல்லி முடிக்கிறேன். இதுவும் இதனோடு சம்பந்தப்பட்ட சம்பவம், அதோடு முடிகிறது பெற்றோர். நான்கு பாடாட்டம் நினைவு வைத்துக் கொள்ளலாம். என்னுடைய கருத்து கூடுதல் இருக்கலாம், குறைவு இருக்கலாம். நான்கு பாகனாட்கள் தான் ஒரு பிள்ளை பெற்றோர்களை தாய் தந்தையரை அவமதிப்பதற்கு, சிக்கமாக மதிப்பதற்கு, கணக்கெடுக்காமல் விடுவதற்கு மிகவும் ஆதிக்கம் செலுத்துகின்ற காரணங்கள். முதலாவது பானா பணம், பணத்திமிர். இரண்டாவது பானா பட்டம், பதவி. பதவி வித்தியாசம். பணம், பட்டம், மூன்றாவது பதவி, நான்காவது படிப்பு. பெற்றோர் பணத்தை மறந்துவிடுவான். பணம் கிடைத்தால், பட்டம் கிடைத்தால், பதவி கிடைத்தால், படிப்பறிவு இருந்தால், இதனுடைய அப்பா உமாவும் மூன்றாவது வகுப்பு படித்தவர்கள், நான் பிஏ, நான் எம்ஏ, நான் கலாநிதி, நான் அமைச்சர், நான் மந்திரி, நான் இந்த பதவியில் இருப்பவன், அந்த பட்டம் வாங்கியவன், இவ்வளவு பணம் எனக்கு இருக்கிறது. இந்த காரணிகள் தான் இந்த பெற்றோர்களை பிள்ளைகள் அவமதிப்பதில் மிகவும் தெளிவாகி செலுத்துகின்ற காரணிகள். ஒரு உதாரணத்தை சொல்லி பிடிக்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபி, நபி பட்டம் ஒரு பானா இருந்தது. பட்டம், நபி பட்டம், பணம், முதலாவது பணம், பணம் என்றேன், பணம், நிதி. எகிப்துடைய நிதி அவருடைய கையில், நிதி அமைச்சர், அமைச்சு பதவி. பணமும் கையில், நபிப்பட்டமும் கையில், அமைச்சு பதவியும் கையில், படிப்பறிவும் கையில். அறிவு எப்படி அறிவென்றால், சிறு வயதிலே ஒரு கனவு கண்டார்கள். அந்த கனவுதான் அவர்களோடு பொறாமை ஏற்படுவதற்கு காரணம். சூரியனும் சந்திரனும் பதினோரு கோள்கள் அல்ல நட்சத்திரங்கள், இவருக்கு திறம் சாய்க்கின்ற கனவு, ஜூன் செய்வது போன்ற கனவு. பெற்றோர்கள் இருவர், சூரியனும் சந்திரனும் தாய் தந்தை, பதினோரு நட்சத்திரங்களும் சகோதரர்கள். அந்த கனவு பெரியவராக ஆக முன்னர் அந்த கனவை தனக்கு என்னவென்று தெரியாமல் தந்தையிடம் வந்து சொன்ன பொழுது தந்தை விளங்கிக் கொண்டார். நீங்கள் யாரும் சொல்ல வேண்டாம் மகனே, ஆனால் விளையாட்டு எந்த அளவு சிறிய வயது என்றால் விளையாட்டு பருவத்தை சொல்லிவிட்டான். சகோதரர்கள் பொறாமைப்பட்டார்கள், போட்டார்கள், வரலாறு தொடர்கிறது. விடயம் என்ன தெரியுமா? பின்னால் இவர்கள் பிளஸ்டில் நிகழ்கிறது. ஈஜிப்துக்கு அந்த பிரயாண போட்டி பிளஸ்டின் அந்த கிணத்திலே பிள்ளையை எடுத்து எகிப்திலே கொண்டு போய் விற்பனை செய்கிறார்கள். எகிப்திலே வளர்கிறார்கள். நீண்ட நிகழ்வு. எகிப்திலே வைத்து நடிப்பட்டம் கிடைக்கிறது, எகிப்திலே வைத்து அமைச்சு பதவி கிடைக்கிறது, எகிப்திலே வைத்து முழு ஈஜிப்டுடைய பொருளாதாரமும் அவர்களுடைய கையில், படிப்பறிவும் நபிமார்கள் அறிவாளிகள் நான்கும் இருந்தது, நான்கும் இருந்தது. இந்த நிகழ்வு, இறுதி நிகழ்வு எல்லோருக்கும் படிப்பிடி. எந்த துறையில் பெற்றோர்களை நாம் அவமரியாதையாக ஏளனமாக பார்க்கிறோமோ, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நினைவில் வைத்தால் நம்முடைய தலக்கடன் குறையும். இவர்களுக்கு ஒரு கௌரவிப்பு விழா, இரண்டு அம்சங்களை கொண்டொரு விழா. இவர்களுக்கு ஒரு கௌரவிப்பு விழா, பெற்றோர்களுக்கு வரவேற்பு விழா. விழாவிட பிறந்த மாதிரி இல்லையா? இன்று உலகத்தில் நடக்கின்ற சில விழாக்களில் கதாநாயகர் மகன் பெற்றோர்களுக்கு அழைப்பு கிடையாது. சில மேடைகளிலே பொன்னாடை போட்டப்படுகிறார், பரிசு வழங்கப்படுகிறார், போற்றப்படுகிறார், போற்றப்படுகிறார். இல்லை, பெற்றோர்களுக்கு அந்த சபைக்கு அழைப்பு கிடையாது. இருந்தாலும் பின் வரிசையில் கண்டிப்பாளர்களே, யார் பிறந்தமாதிரி? நேற்று முந்தனால் அறிமுகமாகிய அமைச்சர், நேற்று முந்தனால் அறிமுகமாகிய ஒரு பணக்காரர், நேற்று முந்தனால் அறிமுகமாகிய ஒரு வெளிநாட்டு தூதுவன். ஏன் பேரும் பிரபலியமும் புகழும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌரவிப்பு விழாவில் பிரதம அதிபதிகளாக வைக்கப்பட்டவர்கள் சிம்மாசனத்திலே வரவாதவர், சிம்மாசனத்திலே மேடையிலே தன்னுடைய பெற்றோர்களை உட்கார வைத்தார். எந்த சபையில் ஒரு பட்டதாரி, ஒரு அரசியல்வாதி, ஒரு ஏதோ துறையிலே பாண்டித்தியை பற்றி புகழ் சேர்த்து பொன்னாடை போட்டி கௌரவிப்பு விருது வழங்கப்படுகின்ற சபையில் தன்னுடைய பெற்றோர்களை மேடையிலே வைத்து கௌரவித்தவர்கள் எத்தனை பேர்? ஏன் அவர் ஏறுவதற்கு தகுதி இல்லை? அவர் விவசாயி, அவர் கூலி தொழிலாளி, அவர் கொடுத்திருக்கின்றும் தாரத்துடனும் ஏற முடியாது. எனக்கு கேவலம் இங்கு கோப்புடனும் கையுடனும் பெரிய பெரிய பெருந்தகைகள் இருக்கின்ற சபையில் அந்த வெள்ள தாரத்தோடும் வெள்ள கேட்டுடனும் என்னுடைய தந்தை எப்படி ஏற்ற முடியும் என்று அவலட்சமான அவலட்சமான பார்வை. யார் பெருமைக்குரியவர்கள்? முதலாவது அல்லாஹ்வுக்கு அடுத்த பெருமைக்குரியவர்கள் நாம் எந்த துறையில் முன்னேறினாலும் பெற்றோர்கள். அவர்களை மறந்து எந்த துறையில் எந்த பட்டம் என்ற பதவி எடுத்தாலும் அது நமக்கு நிம்மதி தராது. சிம்மாசனத்திலே குரான் சொல்கிறது, இந்த சம்பவம் என்னுடைய சம்பவம் அல்ல, குரான் யோசித்து பாருங்க. பெற்றோர்களை ரஃபா உயரமான இடத்தில் மேடையில் வைத்தார். அதனால் எல்லோரும் சேர்ந்து அடைந்தால் வேறு எந்த எந்த துறையில் நமக்கு விலகிடும் என்றால் வல்லாக்குவார். இறுதி அவர் அதிதி சொல்லி முடிக்கிறேன். இந்த அதி இறுதியானது இரண்டு பிரச்சனை பிரச்சனை. ஒன்று பொருளாதார பிரச்சனை, உடலியல் ரீதியான பிரச்சனை, உடம்போடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை. உடல் பணந்திருக்கிறது அனுபவிக்க உடல் தேவை, உடல் இருக்கிறது அனுபவிக்க பணம் தேவை. பொருளாதார பிரச்சனை, உடலியல் பிரச்சனை, இது இரண்டு நம்முடைய பிரச்சனையுடைய தலையங்கம். இந்த இரண்டு சீராக வேண்டுமா? எத்தனை வார்த்தை வருகிறது? பல வார்த்தை அவர்கள் சுருக்கம் என்று தெரியுமா? யாருக்கு இப்படியான இரண்டு பாக்கியங்கள் கிடைப்பே சந்தோஷமோ, என்ன பாக்கியம்? அவருடைய பொருளாதார வளம், பொருளாதாரத்தில் அபிவிருத்தி, அவருடைய ஆயுளில் அபிவிருத்தி. ஆயுளில் அபிவிருத்தி என்ன? நோயற்ற வாழ்க்கை. 60 வருடமா வாழ்ந்தார், 80 வருடமா வாழ்ந்தார், 60-ல் 30 வருடம் வாழ்க்கை. 30 வருடம் நோய் அல்ல, 20 வருடம் நோய் அல்ல, 10 வருடம் நோய் நம்பளம் அல்ல, வாழ்க்கை. 80 வயதில் மூத்தாகிறார், கடைசியாக மோசமாக சொல்லிவிட்டுதான் மூத்தாகிறார். ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் சமூகத்துக்கு பிரயோசனப்பட்ட வாழ்க்கை. இது கிடைக்க வேண்டுமா? தன் எவ்வளவு வாழ்க்கை பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளையாக இருக்கட்டும், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யட்டும், இனபதி கழிச்சு இருக்கட்டும். என்ன கல்யாணி இரண்டு தலைப்புகளில் பேசினேன். பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமைகளிலே மிக முக்கியமான ஒன்றை விரிவாக பேசினேன். ஒழுக்கத்தை கொடுக்க வேண்டும், தீனை கொடுக்க வேண்டும். துனியாவை மாத்திரம் கொடுத்தால் நஷ்டம். பிள்ளைகளை கொண்டு நம்முடைய அந்தஸ்துகள் கேமரத்தில் உயரும். எப்படி நம்மை கொண்டு பிள்ளைகள் இருக்க போவார்களோ, நம்முடைய பிள்ளைகளை கொண்டு சுரக்கத்தாலும் அஞ்சத்து கூடும் என்பதை முன்வைத்தேன். இறுதியாக பெற்றோர்களை அவமதிப்பதற்கான காரணங்களில் பிரதானமானதை முன்வைத்தேன். பெற்றோர்களை மதித்தால் என்ன நடக்கும் என்று சொன்னேன். உன்னதமான அந்த சிறந்த யூசுப் அலி இஸ்லாமுடைய நிகழ்வை முன்வைத்து என்னுடைய திருச்சங்கத்தை முடிக்கிறேன். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம்முடைய பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவை சீராக்குவானாக, தன்னுடைய பாவங்களை மனுத்தருவாயாக, என்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மனுத்தருவாயாக, குற்றார்களுடைய பாவங்களை மனுத்தருவாயாக, புற முஸ்லீம்கள் மூமிங்க அணியுடைய பாவங்களை மனுத்தருவாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்பை தருவாயாக, நம்முடைய அனைத்து நிலைமைகளை சீராக்குவாயாக, நம்முடைய நாட்டு நிலைமையை சீராக்குவாயாக, சுபீட்டமான நிம்மதியான சுதந்திரமான வாழ்க்கை தருவாயாக, எல்லா இடங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்துவாயாக, சிறந்த நல்ல சாதாரண மனசுள்ள தலைவர்களை தேர்ந்தெடுத்து தருவாயாக, எந்த விதமான கள்ளக்கப்படும் மற்ற நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்துவாயாக, ஊழலற்றவர்களை தேர்ந்தெடுத்துவாயாக, சமூகத்தை இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் ஒடுக்குகின்ற அடக்குகின்ற அடக்கியாளுகின்ற அநியாயக்காரர்களை விட்டு நம்மை பாதுகாப்பாயாக. ஈமானன் வாழ்ந்து களிமானன் வரைக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக.